الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. وقال النبي صلى الله عليه وسلم من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه فأنا حجيجه يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகோக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணேசிற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்து அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் இஸ்லாமியர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காட்டி தருவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வந்து அந்த சஹாபாக்கள் எப்படி எப்படியோ எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கவில்லை, நல்ல நடத்தைகள் இருக்கவில்லை, மனிதர்கள் இருக்கக்கூடாத எல்லாவித மோசமான பண்புகளும் குணங்களும் அவர்களிடத்தில் குடிக்கொண்டிருந்தன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் இரண்டர கலந்து வெறும் வணக்கங்களை மாத்திரம் இபாதத்துகளை மாத்திரம் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி தான் வணங்க வேண்டும் இபாதத் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நபி அவர்கள் சொல்லி நிறுத்தி விடாமல் அந்த சஹாபாக்களுடன் இரண்டர கலந்து வாழ்ந்து காட்டினார்கள். இஸ்லாமியர்கள் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை எந்த முறையிலே அமைய வேண்டும், கூட்டு குடும்பத்துடன் வாழக்கூடியவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இஸ்லாமியர்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அது எந்த முறையிலே அமைய வேண்டும், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத மாற்று சமூகத்தார்களுடன் எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் சொல்லால் மாத்திரம் இல்லாமல் செயல் ரீதியாக செய்து காட்டினார். மேலாக பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீப காலங்களில் முழு உலகத்தில் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் பல பாகங்களில் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும்
தவறான பேச்சுக்கள் கருத்துக்கள் ஆங்காங்கே நிலவுவதற்குரிய காரணம் அவர்களுக்கு இன்னும் இஸ்லாத்துடைய அந்தரங்கம், அதனுடைய யதார்த்தம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அந்த தூய்மை அது விளங்காததின் காரணமாக. ஆனால் பல வகையில் அவர்களுக்கு நாம் விளங்க வைத்தாலும் கூட உண்மையான முறையில் அவர்கள் நம்முடைய செயலை வைத்து விளங்குவார்கள், நம்முடைய நடவடிக்கைகளை வைத்து விளங்குவார்கள், நம்முடைய பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தைகளை வைத்து விளங்க வைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைப்பதற்கு சொல்லை விட சொல்லின் மூலமாக எந்த அளவுக்கு விளக்கினார்களோ அதே அடிப்படையில் செயல் ரீதியாக அந்த மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை விளக்கினார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த முஸ்லிம்கள் குரைஷியர்கள் அவர்கள் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் பல வகையிலே நசுக்கப்பட்டார்கள், முஸ்லிம்கள் பல வகையிலே அச்சுறுத்தப்பட்டார்கள், பல வகையில் அவர்களுக்கு சோதனைகளும் கொடுக்கப்பட்டன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நபி தோழர்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றதற்கு பின்னால நிலைமையை அல்லாஹ் மாற்றினான். மதீனாவை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களும் முஸ்லிம் அல்லாத மாற்று மதத்தவர்களும் சிறுபான்மையினராக முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகமாக மாறக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மக்களுடன் தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள். நீங்க மக்காவோட எங்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்தீங்க, நமக்கு அநியாயம் செய்தீங்க, நம்மை அச்சுறுத்தீங்க, நம்மை மிரட்டினீங்க, நம்முடைய வீடுகளை விட்டும் நீங்க எங்களை வெளியாக்கினீங்க, அதனால் நாங்கள் உங்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பாருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்திலே பழிவாங்கக்கூடிய தன்மையுடன் நடக்கவில்லை. மாற்றமாக இன்னும் நபி அவர்கள் அவர்களுடன் நெருங்கினார்கள், அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்தார்கள். அவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள், அவர்களுக்குள்ள உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடினமாக நடந்து கொண்டார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களுடன் யுத்தம் செய்யல்ல, அல்லது உங்களுடைய ஊர்களை விட்டும் நாடுகளை விட்டும் உங்களை வெளியாக்கவில்லை என்றால் அவர்களுடனும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்தில் குதைலா பின்த் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி திருமணம் முடித்திருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை விட்டு விடுகின்றார்கள், தலாக் சொல்லி விட்டார்கள். அந்த பெண்ணுக்கு கிடைத்த ஒரு மகள் தான் ஹதரத் அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய் குதைலா பின்த் அப்துல் உஸ்ஸா சந்திக்க வருகின்றார். நிறைய அன்பளிப்பு பொருட்களையும் இனிப்பு பண்டங்களையும் தன்னுடைய மகளுக்கு கொடுப்பதற்காக வேண்டி பிற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வருகின்றால் அந்த தாய். ஆனால் ஹதரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா எடுத்தெடுப்பிலேயே தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கல்ல, அவர்கள் கொண்டு வந்த இனிப்பு பண்டங்களையும் ஏற்றுக்கொள்ளல. தன்னுடைய சிறிய சகோதரி ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி என்னை வளர்த்து பெற்றெடுத்த என்னுடைய தாய் வந்திருக்கின்றால், அவள் நிறைய இனிப்பு பண்டங்களை கொண்டு வந்திருக்கின்றால், நான் அவளுடன் எப்படி நடந்து கொள்ளணும் என்று நீங்க ரசூலுல்லாஹ்ட கேட்டு எனக்கு சொல்லுங்கள் என்று செய்தி அனுப்பி வைக்கின்றார். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக சொல்லி அனுப்புகின்றார்கள். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீனா லம் யுகாதிலுகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிகும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிதூ இலைஹிம் இன்னல்லாஹா யுஹிப்புல் முக்ஸிதீன். யார் உங்களுடன் ஆயுதங்களை ஏந்தி போர் புரியலையோ, அல்லது எவர்கள் உங்களுடைய வீடுகளை விட்டும் ஊர்களை விட்டும் நாடு கடத்தலையோ, அப்படியாப்பட்ட மாற்று மதத்தவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் எந்த வகையான தடையையும் உங்களின் மீது விதிக்கல்ல. அவர்களுடன் நீங்கள் நீளமாக நடப்பதற்கு அல்லாஹ் எந்த தடையையும் விதிக்கல்ல. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீங்க அவர்களுடன் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்க அவர்களுடன் நேர்மையாக நடப்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான் என்ற அந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். வெறும் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயுடைய விடயத்தில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலே வாழக்கூடிய மாற்று மத சகோதரர்களுடன் நாம் எவ்வாறு நடந்து கொள்ளணும், அவர்களுடன் எவ்வாறு நாம் பழக வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு சட்டத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் தெளிவுபடுத்துகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, மதீனாவில் நபியவர்களுக்கு எதிராக பலர்கள் கண்டனம் கட்டினார்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் இடையிடையே வந்து இவர்களுக்கு துன்பங்களை கொடுத்தார்கள். மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களும் இவர்களுக்கு துன்பங்களை கொடுத்தார்கள். இவர்களுடனே இருந்து உண்டு இவர்களுடன் சப்புல நின்று தொழுது கொண்டு சிறந்த சில முனாஃபிகீன்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டப்பட்டு அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டும் கூட அந்த முனாஃபிகீன்களில் யாரையும் நபி அவர்கள் பழி வாங்கவில்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எதை சொல்லிக் கொண்டு வருகின்றோம் என்றால் மாற்று மத சகோதரர்களுடன் இஸ்லாமியர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல் ரீதியாக செய்து காட்டி அவர்களுக்குரிய ரைட்ஸ்கள் என்ன, அவர்களுக்குரிய உரிமைகள் என்ன, அவர்களுடைய உணர்வுகள் என்ன, அவர்களுக்குரிய ஆசைகள் விருப்பங்கள் என்ன, அவைகளை நாம் மதிக்க வேண்டும் என்பதை சஹாபாக்கள்கிட்ட மிக ஆணித்தரமாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் யாராவது ஒருவர் மாற்று மதத்திலே உள்ளவர்கள், நாங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இருக்கின்றோம், இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்கின்றார்கள், அவர்கள் வந்து நம்முடன் ஒப்பந்தம் செய்கின்றார்கள், அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்களுடைய பற்றி நபி அவங்க சொன்னார்கள், மனிதனம முஆஹிதன், எங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட யாராவது ஒருவருக்கு யாராவது இஸ்லாமிய மனிதன் அநியாயம் செய்து விட்டால் அவின் தக்கசகோ ஹக்கன், அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் அதில் ஏதாவது குறைவை செய்து விட்டால், அல்லது ஒரு கல்ல போகோ போக்க தாக்கத்தை அவரால் சுமக்க முடியாத சுமைகளை பாரங்களை நீங்க செய்யணும் என்று அவர்களை பலவந்தப்படுத்தினால், அவ் அகதஹு ஷைஅம் மின்ஹு அவ் அகத மின்ஹு ஷைஅன் பிகைரி தீபின் நஃப்ஸ், அவருக்கு விருப்பம் இல்லாமல் அவருடைய ஏதாவது ஒரு பொருளை எடுத்து விட்டால், ஃபான ஹஜீஜுஹு யௌமல் கியாமா, கயாம நாளையில் இந்த முஸ்லிமுக்கு சாதகமாக அந்த மாற்று மத சகோதரனுக்கு சாதகமாக நான் அல்லாஹ்விடத்தில் வழக்காடுவேன், பரிந்துரைப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க முஸ்லிம்கள், நாங்க இஸ்லாமியர்கள், எங்களுக்கு ஆட்சி இருக்குது, எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நாங்க பெரும்பான்மை சமூகம் என்று அந்த சஹாபாக்கள் அத்துணை பேர்களும் அனைத்தையும் அவர்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு நினைத்த மாதிரி மாற்று மதத்தவர்களுடன் வாழல்ல. வாழ்வதற்கு நபி அவர்கள் விடவும் இல்லை. மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, அவர்களும் நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்க, அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்க, அவர்களில் வலியவர்கள் இருக்கிறார்களா ஹெல்ப் பண்ணுங்க, அவர்களில் கஷ்டப்பட்டவர்களுக்கு கஷ்டங்களை போக்க நீங்க உதவி செய்யுங்க, பலஹீனர்களாக இருக்கின்றார்களா அந்த பலஹீனத்தை போக்குங்க. மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள் என்றால், மதீனாவுல நஜ்ரான் வாசிகள், நஜ்ரான் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அநேகமாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த நஜ்ரான் நாட்டவர்களுடைய ஒரு தூது கோஷ்டி மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள் நபி அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய. அந்த ஒப்பந்தம் கூட மஸ்ஜிது நபவிக்கு உள்ளே நடக்குகின்றது. அவர்கள் அசர் தொழுகையுடைய நேரத்திலே வருகின்றார்கள். ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. அந்த ஒப்பந்தத்திலே நபியவர்கள் எழுதுகின்றார்கள். நஜ்ரான் நாட்டவர்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய தூதுவர்களும் அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் அல்லாஹுடைய நபியுடைய பொறுப்பிலும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய செல்வம், அவர்களுடைய நிலம், அவர்களுடைய வீடு வாசல்கள், ஏன் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள், அவர்களுடைய மதத்திலே உள்ள மிக முக்கியமான மத தலைவர்கள் பிரமிகள் இவர்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குகின்றோம். இழிவுற்ற நபி அவங்க சொன்னாங்க, அவர்களில் யாராவது ஒருவர் பெரிய தனமாக ஏதாவது தவறு செய்து விட்டால் அதற்காக வேண்டி அந்த இனம் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது. எங்கட பாஷையில சொல்றாண்டா, யாராவது ஒரு நான் முஸ்லிம் எங்களுக்கு எதிராக எதையாவது செய்து விடுகின்றார், எங்களுடைய பெண்களுடைய பருத்தாவை கலட்டி விடுகின்றார், அல்லது நம்முடைய ஆண்களுடைய தொப்பியை கலட்டி விடுகின்றார், அல்லது இஸ்லாமிய சின்னங்கள் எத்தனையோ சின்னங்கள் இருக்கின்றது அதை அதாவது அதை அலங்கோலப்படுத்தி அதை அவமதித்து ஏதாவது ஒன்று செய்துவிட்டால் அவரை மாத்திரம்தான் அதற்குரிய பழிக்குப்படி வாங்க வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டுமே தவிர அந்த முழு இனத்தை நாங்கள் பள்ளிக்கு பழி வாங்கக்கூடாது என்ற மிக முக்கியமான ஒரு உண்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்திலே எழுதி முடிக்கின்றார்கள். மேலாக பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்பட்டதற்கு பின்னால அந்த தூது கோஷ்டியினுடைய தலைவர் அவர் வேண்டுமென்று அல்லது நபி அவர்களை செக் பண்ணவோ தெரியாது, நாம் நம்முடைய கிறிஸ்தவ மத அடிப்படையிலே வணங்க வேண்டும், அவர்களுடைய மதத்திலே தவம் செய்வாங்க, எங்கட மத அடிப்படையிலே நாங்க கொஞ்சம் தவத்தில் ஈடுபடணும், அதற்குரிய நேரம் வந்துவிட்டது, நீங்க எங்களுக்கு கால அவகாசம் அதற்குரிய இடத்தை தாங்காது கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிது நபவியுடைய ஒரு ஓரத்தை சுட்டிக்காட்டி உங்களோட மத அடிப்படையில் இந்த இடத்தை நீங்க வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாங்க சொல்ல வரல மாற்று மதத்தவர்கள் வந்து எங்கட மஸ்ஜிதில் அவர்களுக்கு வணங்க இடம் கொடுங்கன்னு நாங்க சொல்ல வரல, யாரும் தவறா நினைக்கவும் கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள், இவர்கள் அனைவர்களையும் நாங்க பகைத்துக் கொண்டோம் என்றா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வேகமாக உலகத்தில் வளராது, அவர்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்ளணும் என்பதற்காக அவர்கள் வேண்டும் என்றோ தெரியாது, உண்மையான முறையிலே கேட்டார்களோ தெரியாது, நபியவர்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யல, அவர்கள் அனுமதி கேட்ட நேரத்தில் மஸ்ஜித் நபவியுடைய ஒரு பகுதியை சுட்டிக்காட்டி இந்த பகுதியில் நீங்க வணங்கிக் கொள்ளலாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த காலத்தில் இஸ்லாம் இந்த அளவுக்கு வேகமா வளர்ந்தது எதனால, அவர்களுடைய அந்த நல்ல பண்புகளால, அவர்களுடைய அந்த நல்ல குணங்களால, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையினால. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு வேகமான சஹாபி, ஆனால் அடுத்தவர்களுக்கு ஏதாவது தவறு நடக்கும் பொழுது அதையும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டும் காணாமலும் இருக்கல்ல. ஒரு தடவை பார்க்கின்றார்கள் மதீனாவுல ஒரு வயது முதிர்ந்த மனிதர் நொன் முஸ்லிம் ஒருவர் வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அதில் தொமர் கேட்டாங்க, ஏன் நீங்க யாசகம் கேட்கறீங்க, இல்ல எனக்கு இந்த வயதுல தொழில் செய்ய இயலாது, எந்த வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது, அதனால நான் யாசகம் கேட்கின்றேன். அதில் தொமர் ரவி எல்லாம் கேட்டாங்க, நீங்க இஸ்லாமிய பைத்துல் மாலுக்கு டெக்ஸ் கட்டினீங்களா? ஆம், நான் ஆரம்ப காலத்தில் நிறைய கட்டி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு சொன்னார்கள், நீங்க ஆரம்பத்துல நல்ல தேக ஆரோக்கியத்துடன் நல்ல நீங்க உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு நீங்க டெக்ஸ் கட்டி இருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு வசதி குறைவு, அதனால உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வது அது நம்முடைய கடமை, உடனடியாக பைத்துல் மாலுடைய அந்த பொறுப்புதாரிக்கு லெட்டர் எழுதுகின்றார், அல்லது அவரை கூப்பிட்டு அழைப்பு அவருக்கு கூறுகின்றார், இந்த வயோதிபர் மரணிக்குகின்ற வரைக்கும் இவருக்கு மாத மாதம் எவ்வளவு தேவை அந்த தேவையுடைய அளவுக்கு நீங்க பைத்துல் மாலில் இருந்து அவருக்கு இலவசமாக ஒரு கொடுப்பனவாக ஒரு கணக்கு ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் ஹலீஃபாவாக இருக்கிறேன், நாங்க முஸ்லீம்கள், இஸ்லாமிய ஆட்சி, நாங்க பல நாடுகளை வெற்றி கொண்டு கொண்டே இருக்கின்றோம், அதனால அவர்கள் அவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அநியாயம் செய்யல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யாமல் விடல, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ்களில் எந்த குறைவையும் செய்யல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அவர்களுடன் நெருங்கி பழகினார்கள். ஆனால் ஒன்றை நாங்கள் மறந்துடக்கூடாது, எவ்வளவு நெருங்கினாலும் நாங்கள் எங்களோட மார்க்கத்தை விட இயலாது, எங்களோட ஷரியாக்குரிய சட்டதிட்டங்களுக்கு மாற்றமா, இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு மாற்றமா, இஸ்லாமிய வரையறைகளுக்கு மாற்றமாக போகிறாது. நாங்கள் அவர்களுடன் அன்பாக பழகலாம், அவர்களுடன் இரக்கமாக பழகலாம், அவர்களுக்கு விட்டு கொடுக்கலாம், பல ரீதியாக உதவிகள் செய்யலாம், மருந்து தேவைப்பட்ட வாங்கி கொடுக்கலாம். மறுமுனையில் நாங்கள் உறுதியாக இருக்கணும், நம்முடைய மார்க்கத்தை விட இயலாது. இதை எதற்காகவே இதை கூறுகின்றோம் என்றால், அடுத்த மாதங்கள்ல அவர்களுடைய அந்த விசாக் பண்டிகை வரும். அப்படி வந்ததோட அதுல சொன்னாங்க சேரணும் சொல்லி, அதனால் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் திருநா கட்டுறதா, அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய மத அடிப்படையில் நாங்கள் ஈடுபட்டதில்லை. மேலான பெரியார் கடை சகோதரர்களே, மாற்றமாக அவர்கள் எங்களோட வாழ்றாங்க, எங்களோட தொழில் செய்யறாங்க, எங்களை பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கிறாங்க, எங்களை பக்கத்து கடைக்காரர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு பொருள் ரீதியாக நல்ல அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்யறது, நல்ல பண்போடு நடக்கிறது, அன்பாக நடக்கிறது, இரக்கத்துடன் நடக்கிறது, விட்டு கொடுப்புடன் நடக்கிறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வாங்க. சமீப காலத்தில் நாங்கள் பார்த்தால் பார்க்கலாம், சென்ற 2-3 மாதங்களாக எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அந்த சின்ன பிரச்சனையுடைய நேரத்தில் மாஷால்லாஹ் இலங்கையுடைய முழு இஸ்லாமியர்களும் ரொம்ப கவனமாக நடந்ததுனால இன்றைக்கு எங்களை பற்றி யாரும் அவர்களுடைய மதத்தினுடைய முக்கியஸ்தர்கள் கூட நம்மை பற்றி குறை கூறுகிறார்கள் இல்லை. மாஷால்லாஹ் முஸ்லிம்கள் ரொம்ப கவனமாக நடந்தாங்க, அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன்களே சகோதரர்களே, ஏனென்றால் முழு உலகத்துல இஸ்லாம் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. அதை யாராலும், அதை எந்த கொம்பனாலும் தடுக்க இயலாது. யாரு நினைச்சாலும் அது அல்லாஹ்வுடைய நூர். யுரிதுன ஐயுத்து ஃபீ நூர் அல்லாஹ் பிஅஃவாஹிஹிம், அவர்கள் தன்னுடைய வாயால அல்லாஹ்வுடைய நூரை அணைக்க பார்க்கிறாங்களா, வாயால ஊதி அதை நுகுக்க பார்க்கிறாங்களா? அதை ஒருபோதும் அணைக்க முடியாது. ஆனால் ஒரு சில விஷமிகள் அல்லது ஒரு சில போராமை பிடித்தவர்கள் இஸ்லாத்துடைய முன்னேற்றத்தை எப்படியாவது தடுக்கணும் என்று முயற்சி செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் அது தடையாக ஆகாது, அதுல குறைவு ஏற்படாது. எந்த அளவுக்கு எங்களை பற்றி வெளியில அல்லது மீடியாக்கள் ஊடகங்கள் எழுதுறாங்களோ அந்த அளவுக்கு இஸ்லாம் இன்னும் கூடிக்கொண்டு தான் போகுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனால் இந்த நேரங்கள்ல நாங்கள் ரொம்ப தூர நோக்குடன் நடந்து கொள்ளணும், இஸ்லாத்தில் உள்ள பண்புகளை காட்டணும், இஸ்லாத்தில் உள்ள குணங்களை காட்டணும். எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு எந்த எத்துணை வகையில துன்பம் கொடுத்தாங்க, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எத்துணை வகையில நபி அவர்களுக்கு தீங்குகளை கொடுத்தாங்க, அதை அனைத்தையும் மறந்து ஹிஜ்ரத்துடைய வேளையில கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹி இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண் முஸ்லிமை தான் தன்னுடைய பயண வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு போனாங்க. நபியுடைய உயிருக்கே ஆபத்து, நபி அவர்களை நவுது பில்லா உயிருடன் அல்லது நபியுடைய தலையை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் கொடுப்போம் என்றெல்லாம் மக்காவுல பேசிக் கொண்டிருந்த அந்த வேளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயண வழிகாட்டியாக முஸ்லிம் அல்லாத அப்துல்லாஹ் இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை தான் நபி அவங்க கூட்டிக் கொண்டு போனார்கள். ஹுனைனுடைய யுத்தத்திற்கு முன்னால சப்பான் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு நுண் முஸ்லிம் ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு பரம விரோதியாக இருந்தார். அவருக்கு நபி அவர்கள் பண ரீதியாக பொருள் ரீதியாக கடனையும் வாங்கினாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை நாங்க பார்க்கலாம், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா பெண்மணிகளும் விதவைகள் தான். அந்த விதவைகளில் மிக முக்கியமான 3 பேர்கள் நபி அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பல வகையில துன்பம் கொடுத்த மக்காவில் உள்ள மிக முக்கியமான தலைவர் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகள் ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ் ஹாரிஸுடைய மகள் ஜுவைரியாவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் திருமணம் முடித்தாங்க? உதாரணத்திற்கு இப்பொழுது உலகத்துல அல்லது எங்களுடைய நாட்டுல யாராவது முஸ்லிம்களுக்கு மிக பகிரங்கமாக ஏசிக்கொண்டு திருத்திக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய பெமினியில பேசி யாராவது சம்பந்தம் எடுக்க முன் வருவாங்களா?
அவருடன் ஒரே மேசையில உட்கார்ந்து பேசுவதற்கு கூட சில நேரத்தில் நாங்கள் தயங்குவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹாரிஸுடைய மகள் ஜுவைரியா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை திருமணம் முடித்ததன் காரணமாக அந்த ஹாரிஸ் கோத்திரத்தில் உள்ள 100க்கும் அதிகமான மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அதர சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய இன்னும் ஒரு மனைவி ஹைபருடைய யுத்தத்துல அந்த பெண்ணை சஹாபாக்கள் பிடித்து அந்த பெண் உரிமை விடப்பட்டு சையீது பனு குரைதா, பனு குரைதா என்று சொல்லக்கூடிய மிக பிரபலியமான ஒரு கோத்திரம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் பல கட்டங்களில் யுத்தங்களை செய்தார்கள். அந்த பனு குரைதா கோத்திரத்துடைய தலைவி சையீது பனு குரைதா என்று சொல்லுவார்கள். அதுல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அந்த சஃபியாவையும் நபி அவர்கள் மறுமணம் செய்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அபு சுஃபியான் இப்னுல் ஹர்பை பத்தி நாம் சொல்லித்தான் நீங்க தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு அபு சுஃபியான் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பல கட்டங்களில் நோவினைகளை கொடுத்தார், பல கட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்தார். அந்த அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, அவள் தான் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயிர் சின்ன பின்னமாக்கப்பட்டு, உடல் சின்ன பின்னமாக்கப்பட்டு, அவருடைய வயிறு கிழிக்கப்பட்டு, வயிற்றே உள்ள ஈரக்கொலை வெளியிலே எடுத்து அதை வாயிலை வீட்டு கசக்கி அந்த சக்தி துப்பிய பெண்மணி ஹிந்தா, அந்த தம்பதியினுடைய மகள் தான் ஹதரத் ரம்லா பின்ட் அபி சுஃபியான். அந்த பெண்ணுடைய பெயர் தான் ஹதரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த உம்மு ஹபீபாவை கூட நபியவர்கள் தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொண்டாங்க. நபியவர்கள் அந்த பெண்ணை கூட திருமணம் முடித்தாங்க. அந்த திருமணத்தின் மூலமாக அபு சுஃபியானும் சஹாபியாக மாறுகின்றார், அவருடைய மனைவி ஹிந்தாவும் சஹாபியாக மாறுகின்றார், அவருடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபியாக கருதப்படுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்ப காலத்துல அபூஜஹலுடைய ரெண்டு மகன்மார்கள் நபியுடைய ரெண்டு மகன்மார்களை திருமணம் முடித்திருந்தாங்க. அபூஜஹலுடைய ரெண்டு ஆம்பளைக்குள்ள ரெண்டு மகன்மார்கள் நபியுடைய ரெண்டு மகன்மார்களை திருமணம் முடித்து பின்னால அபூஜஹல் வற்புறுத்தி தன்னுடைய ரெண்டு மகன்மார்களுக்கு சொல்லிட்டான், நீ நபியுடைய மகள்மார்களை தலாக் சொல்லாத்தி, உங்களுக்கு நான் பாப்பாவும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு புள்ளையும் இல்லாண்டு. அபு ஜஹலுடைய வற்புறுத்தலின் மூலமாக நபியுடைய ரெண்டு மகள்மார்களும் விதவைகளாக ஆக்கப்படுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியே நாங்க நபியுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் நடந்து கொண்ட விதத்தை நாங்க பார்த்தோம் என்றால், நபி அவர்கள் எத்தனையோ வகையில பழிவாங்கி இருக்கலாம், அவர்கள் செய்த தவறுகளுக்காக வேண்டி அவர்களுக்கு தண்டனைகளை கொடுத்திருக்கலாம், அதற்குரிய பல சந்தர்ப்பங்கள் கழிந்து இருந்தது. ஆனால் அவைகள் அனைத்தையும் நபி அவர்கள் மறந்து அவர்கள் நல்லவர்களாக மாறணும், முஸ்லிம்களாக மாறணும், குற்றவாளிகள் குற்றவாளிகளாக மரணிக்க கூடாது, கொலைக்காரர்கள் கொலைக்காரர்களாக மரணிக்க கூடாது, அவர்களும் நல்லவர்களாக மரணிக்கணும், அவர்களுக்கும் ஈமான் கிடைக்கணும், அவர்களுக்கும் ஹிதாயத் கிடைக்கணும் என்ற நல்ல நோக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் நடந்து கொண்டாங்க. அதை அல்லாஹ் வீணாக்கவும் இல்லை. கால போக்கில யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரிகளாக விரோதிகளாக செயல்பட்டார்களோ அவர்களில் அநேகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக மாறியிருக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, முனாஃபிக்கீன்களால வந்த சோதனை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. மாற்று மதத்தவர்கள் நபியவர்களுடைய முகத்திற்கு முன்னால வந்து செயலத்தை செய்வாங்க, சொல்றத சொல்லுவாங்க. ஆனால் முனாஃபிக்கீன்கள் அவ்வாறு அல்ல. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நபி அவர்களுடன் ஒரே தட்டையில சாப்பிடுவாங்க, ஒரே முசல்லால சஃபுல நின்று தொழுவாங்க. ஆனால் திரை மறைவுக்கு பின்னால நபிக்கும் நபி தோழர்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டுவாங்க. அந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் தான் அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன். அவனுடைய கடைசி நேரம், அவன் வஃபாத்தாகிற நேரத்தில் அவருடைய மகனும் அவர் சஹாபியாக இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர். அவர் கடைசி நேரத்தில் வஃபாத்தாகிற நேரத்தில் தன்னுடைய மகன்தோடு வசிய செய்கின்றார், நான் இறந்துட்டேன் என்று சொன்னார். என்னுடைய ஜனாசாவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுவிக்கணும்,
அவருடைய ஜுப்பாவை வாங்கி கொண்டு வந்து என்ன நீங்க கபன் செய்யணும் என்று அவருடைய ஒரு விருப்பம். அவர் இறந்த உடனேயே அவருடைய மகன் வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை உங்களுடைய ஜுப்பாவால கபன் செய்ய சொன்னார்கள். நபி அவர்கள் போட்டிருந்த ஜுப்பாவை கலட்டி கொடுக்கிறாங்க. உங்களோட பாப்பாவுடைய மையத்தை ஜனாதாவை இந்த ஜுப்பாவால கபன் செய்யுங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க தான் வந்து தொழுவிக்கவும் சொன்னாங்க. இப்பொழுது நபியவர்கள் தொழுவிப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். நபியவர்கள் வருவது தாமதித்ததனால சில விவாயத்துகள்ல வருது, அந்த ஜனாசாவை அவங்க அடக்கிட்டாங்க. அடக்கிட்டாங்கண்டா கபருடைய குழிக்குள்ள இறக்கிட்டாங்க. இந்த இறக்கினதற்கு பின்னால நபியவர்கள் மீண்டும் வருகின்றார்கள். அந்த கபருக்குள்ளே இருந்த ஜனாசாவை மீண்டும் மேலே தூக்குகின்றார்கள். நபியவர்கள் தொழுவிக்க செல்கின்றார்கள். அதுல சுமர் ரவி அல்லாஹ் தடுக்கிறாங்க. யார சூழல்லாம், இவனுக்கா நீங்க தொழிலிக்க போறீங்க? கடந்த காலங்கள்ல இவன் இப்படி இப்படி எல்லாம் நடந்து கொண்டார், இப்படி இப்படி எல்லாம் எங்களுக்கு பாதகமாக அநியாயமா செய்தார், இவருக்கா யார சூழல்லா நீங்க தொழுவிக்க போறீங்க? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர், நீங்க என்னுடைய என்ன விடுங்க, அல்லாஹ் தொழுவிக்க வேணாம் என்று சொல்லி தடை விதிக்கல்ல, அதனால நான் இவருக்கு தொழுவிக்கத்தான் போகிறேன் என்று எந்த அளவுக்கு விவாதத்தில் வருது. அவருக்கு தொழுக வைத்து விட்டு தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அவருடைய கழுத்திலிருந்து அவருடைய தொப்புள் வரைக்கும், அந்த ஜனாசாவுடைய கழுத்து முதல் தொப்புள் வரைக்கும் நபியுடைய உமிழ் நீரை அதிலே தடவி விட்டு அதற்கு பின்னால அந்த மையத், அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் வஹ்யை இறக்கி வைத்தான், இறந்து விட்டாரோ அவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்திலே நீங்க நிற்கவும் கூடாது. இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கிய உடன் நபி அவங்க சொன்னாங்க, உமர், அல்லாஹ் தடை செய்துட்டான், இதற்கு பின்னால் இவர்கள் நான் யாருக்கும் தொழுவிக்க மாட்டேன், என்னோட கபருக்கு பக்கத்துல நான் நிற்கவும் மாட்டேன், இதுவரைக்கும் அல்லாஹ் எனக்கு தடை செய்யல, இப்பொழுது தடை வந்து விட்டது, இதற்கு பின்னால நான் செய்ய மாட்டேன், ஆனா இஸ்திக்பார் செய்வேன். நபி அவங்க இஸ்திக்பார் செய்யறாங்க. இப்பொழுது மீண்டும் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், சபாஉன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் சபஈன மர்ரதன் ஃலன் யக்ஃபிர் அல்லாஹ் லஹும். நீங்க அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்தாலும் சரி, இஸ்திக்பார் செய்யாமல் விட்டாலும் சரி, அவர்களுக்கு 70 முறை நீங்க இஸ்திக்பார் செய்தாலும் அவர்களுடைய பாவத்தை நாங்க மன்னிக்க போறதில்லை என்ற குர்ஆனுடைய ஆயத் இறங்கிய நேரத்தில் நபி அவர்கள் சொன்னாங்க, 70 கடவைக்கு மேல நான் இஸ்திக்பார் செய்து அதன் பின் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக இருந்தால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரு முனாபிக்கீன்களுடைய தலைவன், எத்தனையோ வகையில நபியவர்களுக்கு துன்பம் கொடுத்தவன், உல ரீதியாக நபியவர்களை துன்புறுத்தியவன், நபி தோழர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தவன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதனால மீதமுள்ள முனாபிக்கீன்களாவது திருந்தி அவர்கள் தௌபா செய்து அவர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்துடன், அந்த நல்ல எண்ணத்துடன் தான் நடந்து கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால எங்களை நாட்டிலும் நாங்கள் பார்க்கலாம், சமீப காலமாக ஒரு சில குற்றச்சாட்டுகள், ஒரு சில தவறான சிந்தனைகள், கருத்துக்கள் ஆங்காங்கே பரப்பப்பட்டு அல்ஹம்துலில்லா அது கொஞ்சம் ஓய்ந்த அந்த நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நாம் நம்முடைய இஸ்லாமிய பண்புகளை விடுதல்ல, இஸ்லாமிய குணத்தை விடுதல்ல, இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாமிய உயர்ந்த பண்புகள், இதன் மூலம் அவர்களுக்கு நாங்கள் விளங்க வைக்கலாம். அவங்க எங்களை தொழுகையை பார்க்கிறல்ல, எங்களை பயான கேட்கிறல்ல, எங்களை அச்சுடைய பகுதிக்கு வர முடியாது, எங்களை தக்காத்த கொடுக்க இடாது, நாங்க எப்படி இஸ்லாத்தை விளங்க வைக்கிற? அவர்களுடன் அன்றாட பழகக்கூடிய நேரத்தில் அவங்களோடு நாங்கள் டிராவல் பண்றோம், எங்களை பண்புகளை காட்டணும், எங்களோட பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்யறாங்களா பண்புகளை காட்டணும், எங்கட கடைகள்ல வேலை செய்யறாங்களா, எங்கட வீடுகளுக்கு வேலைக்கு வருகின்றார்களா, அந்த நேரத்தில் நாங்க அவர்களுடன் அன்பாக நடக்கிறது, இரக்கமாக நடக்கிறது, நோய்வாய்ப்பட்டுட்டாங்களா ஹெல்ப் பண்றது, சில நேரத்துல ஆத்தாவுல போறதுக்கு பணம் இல்லையா ஃப்ரீயா நாங்க கூட்டிக் கொண்டு போறது. சென்ற வருஷம் இந்தியாவுடைய குஜராத்ல உங்களுடைய தெரியும், சில வருஷங்களுக்கு முன்னால குஜராத்ல மிக பயங்கரமான மொழியில முஸ்லிம்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டு உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்பட்டது. சென்ற வருஷத்துல குஜராத்துடைய டவுன்ல அநேகமா அகமதாபாத் நினைக்கிறேன் அந்த பகுதியில் உள்ள சில இஸ்லாமிய ஆட்டோ ஓட்டக்கூடிய சகோதரர்களில் ஒரு சிலர் சொன்னாரு, நான் மாதத்துல ஒரு நாள் ஃப்ரீயா ஆட்டோ ஓட்டுறது, யாரு வந்தாலும் அவரை நான் ஃப்ரீயா ஏற்றி கொண்டு போவேன். அப்படி ஒரு ஆட்டோ சகோதரர் அவர் ஒரு நாளை பிக் பண்றாரு, உதாரணத்துல மாதத்துல ஐந்தாம் திகதி. அவரை பார்த்து இன்னொரு முஸ்லீம் சகோதரர், நான் மாதத்துல ஆறாம் திகதி ஃப்ரீயா ஓட்டுவேன். இன்னொரு சகோதரர், நான் மாதத்துல ஏழாம் திகதின்னு சொல்லி. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்ப கிட்டத்தட்ட மாதம் முழு மாதமும் எங்கேயாவது ஒரு ஆள் இருப்பாரு, அவர் அந்த முழு நாளும் ஆட்டாவை ஃப்ரீயா ஓட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு, 29 நாள் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு எங்களுடைய சமூகத்திற்காக எங்களுடைய இஸ்லாத்தை பத்தி விளக்கணும் என்பதற்காக நாங்க விட்டு கொடுத்த என்ன. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதன் மூலம் அந்த பகுதியில பெரிய மாற்றம் ஏற்பட்டதாக அந்த பகுதி சகோதரர்களே சொன்னாங்க. நாங்க ஒரு நாள் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஹயர், ஒரு நாளைக்கு ரெண்டு ஹயர். நுண் முஸ்லீம்ல வாராங்க, கஷ்டப்பட்டவங்க வாராங்க, சில வேலையில முழு பணம் இல்ல, ஹாஃப் பணம் இருக்க பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு இருக்கிற தட்டாங்க மற்றது பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு பிரயாணம் நாங்க உங்களை ஃப்ரீயா கூட்டிக் கொண்டு போறோம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நான் வெறும் ஆட்டா சகோதரர்களுக்கு மட்டும் சொல்லல, நாங்க எந்தெந்த துறையில் இருக்கிறோமோ எங்களோட துறையில உள்ளவர்கள் எங்களால முடியுமான அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கிற, உதவி செய்யற, ஹெல்ப் பண்ற, அவர்களுக்கு புக்ஸ் இல்லையா வாங்கி கொடுக்கற, அவங்களுக்கு ஷூ இல்லையா வாங்கி கொடுக்கற, மருந்து வாங்க பணம் இல்லையா கொஞ்சம் மருந்துகளை வாங்கி கொடுக்கற, இதன் மூலம் அவர்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்ளலாம். அதற்கு மாற்றமாக வெறும் வார்த்தைகளால அல்லது வெறும் மீடியாக்கள்ல பேசுறதுனால அல்லது அவர்களுக்கு பேப்பர்கள்ல பதில் கொடுக்கறதுனால மட்டும் அவர்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்ள முடியாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, அதோட நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தவறுகளையும் நம்முடைய குற்றங்களையும் தொடர்ந்து விட்டு விடணும். பிரச்சனைகள் வரும்போது மட்டும் வர நாங்கள் சதக்காக்களை கொடுக்கிற, நோன்புகளை பிடிக்கிற, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற, பிரச்சனைகள் நீங்க உடனேயே பழைய மாதிரி செய்தோம் என்றா. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹுடைய உதவிகளை நாங்க எதிர்பார்க்க இயலாது. அதனால பாவங்களை விடுறது அதை தொடர்ந்து செய்யணும். எல்லா வகையான பாவங்களுக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும். எல்லா வகையான தவறுகள், ஆடம்பரமான வீண்பிரியமான செலவுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆகி அனைத்து பாவங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் முன்னோக்கினோம் என்றா, இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களில் அல்லாஹ் எங்களை எவ்வாறு பாதுகாத்தானோ அதே மாதிரி தொடர்ந்து பாதுகாப்பான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, அதனால் மாற்று மத சகோதரர்களுடன் அன்பாக பண்பாக இரக்கமாக அஹ்லாக்குடன் விட்டுக் கொடுப்புடன் நடப்பதுடன் ஒவ்வொருவரும் நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு முஸ்லீம், யாரு என்ன பார்க்காட்டியும் என்னுடைய ரப்பு என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவனை நான் ஏமாற்றேலா, அவனை நான் அவனுடைய பறவை விட்டும் என்னால் எதையுமே செய்யலா, அவனுக்கு முன்னால நான் நடிக்கேலா, அவன் என்னுடைய அந்தரங்கத்தை அறிந்திருக்கிறான், அதனால் அல்லாஹ்வுக்கு முன்னால உண்மையான முஸ்லிம்களாக நான் வாழணும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் மாறி எங்கள் வீடுகளில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் அவர்களையும் மாற்றி நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்தோம் என்றா. உலகத்தில் உள்ள யாருடைய எந்த வகையான சதியும் எங்களுக்கு முன்னால பலிக்காது. நான் கேட்கிற துவாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் வாழ்ந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான இஸ்லாமியர்களாக வாழனை உதவி செய்வாயாக. உன்னுடைய அனைத்து கட்டளைகளை முழுக்க முழுக்க பின்பற்றி நடக்க தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளில் இஸ்லாமியர்களுக்கு ஆசை ஆர்வத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. அது அல்லாத அந்நியவர்களுடைய கலை கலாச்சாரங்களை மட்டும் நம் அனைவர்களையும் தூரமாக்கி ரப்பே ரஹ்மானே இந்த நாட்டில் அமைதியான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய சகல இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே நம் அனைவர்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.